ಯಂ ಪಾತಕಾತ್ಸು ಮಹತೋಭ್ಯುತಧಾರಯಸ್ತ್ವಂ ತ್ವತ್ಪಾದವಾರಿ ಪರಿಪೂತ ಶಿರಶ್ಚಯೋಭೂತ್ ತಂ ಮಂದಸೇ ಕಿಲ ತತಶ್ಚ ವರಂ ವೃಣೀಸೇ ಕ್ರೀಡಾವಿತಿರ್ಭತ ವಿಲಕ್ಷಣ ಲಕ್ಷಣಸ್ಥೇ ಎಂಬುದು ಅತಿಮಾನುಷಸ್ತವತ್ತಿಲೆ 11th ಶ್ಲೋಕಂ. கீழ்ப்பகுதியிலே அதிமானுஷஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரம் சுவாமி குரத்தாழ்வானாலே அருளி செய்யப்பட்டது. அதை அனுபவிக்க தொடங்கினோம். அதில் சுருக்கமாக முதல் 10 ஸ்லோகங்களிலே தெரிவிக்கப்பட்ட அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். முதல் ஸ்லோகத்திலே விபவாவதாரத்துக்கு அடியிட்டார் சுவாமி குரத்தாழ்வான் என்று பார்த்தோம். 2nd ஸ்லோகம் தொடங்கி 5th ஸ்லோகம் பர்யந்தமாக திருவரங்கராஜன் திருவரங்கம் பெரிய கோயிலே சயனிச்சென்றிருக்கானே பெரிய பெருமாள், அந்த பெரிய பெருமாளுடைய திருவடித்தாமரைகளை வர்ணித்தார் என்று பார்த்தோம். 6th ஸ்லோகத்திலே எம்பெருமான் வியூகத்திலே தன்னை நான்காக வகுத்துக் கொண்டு, அதாவது திருப்பார்கடல்லே வியூக வாசுதேவனாகவும் சங்கர்ஷணனாகவும் பிரத்யும்னாகவும் அனிருத்தனாகவும் எழுந்தருள் இருக்கிறான் என்று பார்த்தோம். அதற்கு மேலே 7th ஸ்லோகம் தொடங்கி 10th ஸ்லோகம் ஈராக அந்த எம்பெருமான் யார் கண்ணுக்கும் இலக்காகாதவன், நம்முடைய மாம்ச சக்ஷுஸுக்கு அதாவது இந்த வெளிக்கண்ணுக்கு தென்படாதவன் இந்த லோகத்திலே வந்து அவதாரங்களை பண்ணுகிறான், நீசர்கள் நடுவிலே வந்து பிறக்கிறான், பிறப்பதற்கு காரணம் அவனுடைய சௌசீரியம்னு சொல்லக்கூடிய குணம் என்பதை அனுபவித்தோம். அதற்கு மேலே 11th ஸ்லோகம் தொடங்கி 15th ஸ்லோகம் ஈராக 5 ஸ்லோகங்களிலே எம்பெருமான் பல பல விருத்தாந்தங்களை பண்ணினான், பல பல சரித்திரங்களை பண்ணினான். அந்த சரித்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய பரத்வத்தை மேன்மையை வெளியிடுகிறது என்ன நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். அதுல முதல் ஸ்லோகம் அதாவது பரத்வத்தை மேன்மையை வெளியிடுவதிலே முதல் ஸ்லோகம் அதிமானுஷஸ்தவத்திலே 11th ஸ்லோகம். அதைத்தான் கீழே விண்ணப்பித்தேன் எம் பாதகாட்சு மகதோபியுததாரயஸ்துவம். ஸ்லோகத்திலே 3 விருத்தாந்தங்கள், 3 சரித்திரங்களை தெரிவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். என்ன சரித்திரங்கள், என்ன 3 விருத்தாந்தங்கள் என்னால், எம் பாதகாத் சுகமகதோபி உததாரயஸ்துவம். பெரிய பாபத்தை பண்ணினான், மகா பாதகத்தை பண்ணினான். யார்னா அவன்தான் ருத்ரன் சிவபிரான், பிரம்மாவினுடைய தலையை கிள்ளினான். அந்த காலத்துல பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்தன, ருத்ரனுக்கும் 5 தலைகள் இருந்தன. அதாவது தகப்பனார் அப்பா பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. அதே போல பையனான ருத்ரன் சிவபிரான், சிவனுக்கும் 5 தலைகள் இருந்தது. இதனால லோகத்திலே அநேகம் பேர் பிரமித்தார்கள், எல்லாரும் பார்த்து மயங்கி போனான். யார் பிரம்மா, யார் ருத்ரன், யார் சிவன்னு தெரியல. இது சாதாரண ஒரு பிரமம். இதனாலே ருத்ரனுக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, இப்படி எல்லாரும் பிரமிக்கிறார்களே அப்படின்னு ருத்ரன் நினைத்து தன்னுடைய தகப்பனார் அப்பா, அந்த அப்பாவினுடைய 5 தலைகள்ல ஒரு தலையை கையினாலே கிள்ளி எறிந்தான், கையினாலே கிள்ளுட்டான். கிள்ளின உடனே ரொம்ப கோபம் ஏற்பட்டது தகப்பனாரான பிரம்மாவுக்கு. நான் ஒரு அபராதமும் பண்ணல, நான் ஏதாவது உனக்கு ஏதாவது தீங்கிழைத்தேனா, ஒன்றும் பண்ணாத காலத்திலே நீ என்னுடைய தலையை கிள்ளினாய், அதனாலே அந்த கபாலம் அந்த தலையிருக்க மண்டை ஓடு அது உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டும், கபாலித்வம் பவிஷ்யசி என்ன சாபம் கொடுத்தார் பிரம்மா. அப்புறம்தான் தன்னுடைய தவறையே புரிந்து கொண்டான் ருத்ரன். இது எப்படி போகும் என்று கேட்க, இந்த கபாலம் மண்ட ஓடானது என்னைக்கு நிறைகிறதோ அன்னைக்கு தான் இது கீழே உள்ளும், போய் நல்லா பிச்சை எடு அப்படின்னு பிரம்மா தெரிவித்தார காலத்திலே ருத்ரனை பார்த்து, ருத்ரனும் பல இடங்களுக்கு போனான், பிச்சை எடுத்தான், பிக்ஷை எடுத்தான், ஆனா எந்த பதார்த்தத்தையும் போட்டாலும் அந்த மண்ட ஓடு கையில நிறையவே இல்லை. கண்ட கடலும் மலையும் உலகையும் முண்டத்து காத்த முகில்வண்ணா ஓ என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் தம்முடைய பாசுரத்திலே. என்ன நாம் பார்க்கிறோம், இண்டை சனமுடி ஈசன் இறக்கொள்ள மண்ட நிறத்தானே அச்சோ அச்சோ மார்பில் மருவனே அச்சோ அச்சோ என்ன பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியிலே தெரிவிக்கிறார். அப்படி ஆழ்வார்கள் பல பல இடங்களிலே இந்த சரித்திரங்களை எடுத்து காட்டுகிறார்கள், இந்த சரித்திரத்தை எடுத்து தெரிவிக்கிறார்கள் நம்முடைய ஆழ்வார்கள். கடைசியில வந்தான் பதரிகாசிரமத்திலே எம்பெருமான், தத்ர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாச்சிதா என்ன தன்னுடைய திருமார்பிலே ஸ்ரீமன் நாராயணன் வதரியிலே எழுந்தருள் இருக்கிறானே, அவன் மார்பிலே இருக்கக்கூடிய வேர்வை அதை எடுத்து அக்ஷயம்னு தெளித்தான், அல்லது ரத்தத்தை எடுத்து தெளித்தான், கையில இருக்கக்கூடிய ருத்ரன் கையில இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய கபாலம் இந்த மண்டை ஓடு அது நிறைந்தது கீழே விழுந்தது என்ன சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் எம் பாதகாத்சு மகதோ பியுததாரயஸ்துவம் என்ன முதல்ல தெரிவித்தார் சுவாமி கூறத்தாழ்வான் இந்த 11வது ஸ்லோகத்திலே. பாதவாரி பரிபூத சிராஷ்டயோ பூத். அதற்கு மேல எம்பெருமானே, நீ வாமனாக அவதரித்து லோகத்தை எல்லாம் திருவிக்கிரமனாக அளந்து கொண்டாய். அந்த காலத்திலே எம்பெருமானே, உன்னுடைய ஒரு திருவடியானது பிரம்மாவினுடைய சத்தியலோகம், அந்த சத்தியலோகம் பர்யந்தம் நீண்டது. நீண்ட காலத்திலே பிரம்மா என்ன பண்ணினார், தம்முடைய கமண்டலுவிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்தார். தீர்த்தத்தை எடுத்து எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை விளக்கினார். குறைகொண்டு நான் முகன் குண்டிக நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான் அண்டத்தான் சேவடியாங்கு. என்ன தீர்த்தத்தை எடுத்தார் எம்பெருமான், எவ்வளவு உயர்ந்தவன். அவனுடைய திருவடித்தாமரைகள் நம்முடைய லோகத்தளவும் வந்திருக்குன்னா பார்த்துட்டு பேசாம இருக்கலாமோ, அதற்கு விசேஷமாக உபச்சாரம் பண்ண வேண்டாமா என்று நினைத்தார் பிரம்மா. தீர்த்தத்தை எடுத்து விளக்கினார் திருவடி தாமரைகளை. அதற்கு மேலே பண்ணின காரியம் என்னன்னா, பையன் இருக்கானே ருத்ரன் சிவன், அவன் தலையிலே தெளித்தார் அந்த தீர்த்தத்தை. மரகொண்ட மந்திரத்தை தெரிவித்தார். மரகொண்ட மந்திரம் எதுன்னா உபனிஷத்தான், அதாவது புருஷ சூக்தத்தை தெரிவித்தார். அக்காலத்திலே பிரம்மா புருஷ சூக்தத்தை தெரிவித்து தீர்த்தத்தை யார் தலையிலே தெளித்தார்னா ருத்ரன் தலையிலே தெளித்தார், சிவபிரான் தலையிலே தெளித்தார். அதைத்தான் துவத் பாதவாரி பரிபூத சிராஷ்டயோபூத் என்று தெரிவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். பெருமானே, முதல்ல ஒரு விருத்தாந்தம் நடந்தது. முதல்ல என்ன பண்ணினாய், ருத்ரனுக்கு ஏற்பட்ட பெரிய பாதகம், அந்த பாதகத்தை போக்கினாய். அதாவது கபாலமும் கையுமாக திரிந்தான். இந்த கபாலம் கீழே விழும்படியாக நீ மார்பிலிருந்து வேரையோ அல்லது இரத்தத்தையோ எடுத்து தெளித்தாய். அதற்கு மேலே நீ லோகத்தை எல்லாம் அளந்த காலத்திலே உன்னுடைய திருவடிகளிலிருந்து பெருகின தீர்த்தத்தை ருத்ரன் தலையிலே தெளித்தார் பிரம்மா. அந்த தீர்த்தத்தை தலையிலே தாங்கினான் ருத்ரன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. ஆனா என்ன வேடிக்கைனா, எம்பெருமானே தம் வந்த சேகில ததஷ்ட வரம் ரிணீஷே, அந்த ருத்ரனிடத்திலே சிவனிடத்திலே போய் நீ பிள்ளை வரத்தை கேட்டாயே, இது என்ன விசித்திரமான விளையாட்டு எம்பெருமானே என்று கேள்வி கேட்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். எங்கே கேட்டான் எம்பெருமான்? இந்த லோகத்திலே கண்ணனாக பிறந்தான். பிறந்த காலத்திலே ருக்மிணி பிராட்டி, ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நாள குழந்தையே இல்லை. ருக்மிணி பிராட்டி கண்ணபிரானை பார்த்து, தேவநீர்தான் அனுகிரகோ எதிசியான்மே தேவதேவ ஜகத்பதே தாத்துமர்ஹசி புத்திரந்தம் வீரியமந்தம் ஜனார்தனா என்ன, ஜனார்தனனை குறித்து கண்ணபிரானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணினாள் ருக்மிணி பிராட்டி. இதுதான் எனக்கு ஒரு பிள்ளை பையன் பிறக்கும்படியாக அனுகிரகம் செய்ய வேணும் என்று ருக்மிணி பிராட்டி கண்ணபிரானை நோக்கி பிரார்த்தித்தாள். அக்காலத்தில் உடனே கண்ணன் சொன்னான், குழந்தை வேணுமா, வா புறப்பட்டு போலாம், கைலாச யாத்திரை போலாம், ருத்ரன் இடத்திலே சிவனிடத்திலே நாம் வரம் கேட்போம் என்று தெரிவித்து கைலாச யாத்திரை புறப்பட்டான் கண்ணபிரான் ருக்மிணி பிராட்டியோட. வழியில கண்டாகர்ணன் ஒரு பிசாசு பிடித்து கொண்டன். கண்டாகர்ணன் சொல்லக்கூடியவன் அவன் எப்படி இருந்தான்னா, காதில பெரிய மணியை கட்டிட்டு இருந்தான், ரெண்டு காதிலையும் பெரிய மணி. எதுக்காகனா, அவனுக்கு நாராயணன் இடத்துல மிகுந்த துவேஷம். யாராவது ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயரை தெரிவிக்க தொடங்கினார்களே ஆனாலே என்ன பண்ணுவான்னா, காதில பெருசா ரெண்டு காதிலையும் மணியை கட்டிட்டு இருக்கானு, இப்படி நன்னா ஆட்டுவான், அந்த சப்தம் காதில விழாதபடி அந்த மணியை ஆட்டுவான். அவன் ருத்ரனிடத்திலே சிவனிடத்திலே மிகுந்த பக்தியோடய கூடி இருந்தான். ருத்ரனை நோக்கி பெரிய தபஸெல்லாம் பண்ணினான். ஒரு நாள் ருத்ரனை நோக்கி சிவனை நோக்கி எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்கான் இந்த கண்டாகரணன்னு சொல்லக்கூடிய பிசாசு. ஏன்னா ருத்ரன் சிவன் சொன்னான், அது என்னால குடிக்கவே முடியாது அப்படின்னு சிவன் தெரிவித்தான். தெரிவித்த உடனே ரொம்ப கோபம் வந்து கொடுத்து இந்த கண்டாகரணனுக்கு, இதுக்காக இத்தனை நாள் நான் உனக்கு கட்டிட்டு அழுதேன், உனக்கு இது காகவா நான் இத்தனை நாள் பூஜை பண்ணினேன் என்று கண்டாகர்ணன் தெரிவித்தான். அக்காலத்திலே ருத்ரனை பார்த்து ருத்ரன் சொன்னான், சிவன் சொன்னான், வரப்போறான் கைலாச யாத்திரையா கண்ணனும் ருக்மிணி பிராட்டியும் வரப்போகிறார்கள். அந்த கண்ணன் அவன்தான் மோட்சம் கொடுக்கும்படியான சாமர்த்தியம் படைத்தவன், அவனை கெட்டியா பிடிச்சுக்கோ, அவனை கேளு, கட்டாயம் உனக்கு மோட்சம் கொடுப்பான். இன்னும் ருத்ரன் தெரிவிக்க அந்த ருத்ரனுடைய வார்த்தையை விஸ்வசித்தான் கண்டாகர்ணன். வழியிலே வந்தான் கண்ணன் எம்பெருவான், அவனை பிடித்து கொண்டான். பிடிச்சுட்டு கண்டாகரன் என்ன பண்ணினான்னா, ஒரு பிராமணன், அந்த பிராமணனை கொன்றான், சூலத்தாலே குத்தி கொன்னான். குத்தி கொண்டு அந்த பிணத்தையே கொடுத்தான், பிணவிருந்திட்டேனோ கர்டாகர்ணனை போலே. இன்னும் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்திலே நாம் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், அந்த பிணத்தையே விருந்தாக இட்டான் கண்ணன் எம்பெருமானுக்கு இந்த கண்டாகர்ணன் சொல்லக்கூடிய பிசாசு, எனக்கு கட்டாயம் மோட்சம் கொடுக்கணும், என்ன கேட்டான் கண்ணனை பார்த்து கண்டா கர்ணன். கண்ணா சொன்னான், அட பைத்தியமே, எனக்கு பிள்ளை பெறுவதற்கே சாமர்த்தியம் இல்லை, பிள்ளை வரம் வேணுன்றதுக்காக நான் ருத்ரனை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், அப்படி இருக்கிறச்சே என்கிட்ட போய் மோட்சம் கொடுன்னு கேட்கிறேடா என்ன கண்டாகரனை பார்த்து கண்ணன் பெருமான் தெரிவித்தான். பிசாசு தெரிவித்ததை கண்டாகரன் சொன்னான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கொடுப்பேன்னு ருத்ரன் சொல்லியிருக்கான், அதனால கொடுத்தாத்தான் உன்னை விடுவேன், இல்லைன்னா விடவே மாட்டேன் என்று தெரிவிக்க கண்டாகரனுக்கு மோட்சத்தை கொடுத்தான், அந்த பிணத்தையும் விருந்தாக இட்டான் என்ன நாம் பார்க்கிறோம் சரித்திரத்தில். அதைத்தான் இவ்விடத்தில சுவாமி கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். தம் மந்த சேகில ததஸ்தவரம் ரிணீஷே என்ன ஆழ்வார் தெரிவித்த அதே அர்த்தம் தான். கல்வாயம் மயும் ஏழுலகும் நின்னுள்ளே தோத்திய இரவென்னு என்ன சுவாமி நம்ம ஆழ்வார் தம்முடைய திருவாய் மொழியிலே தெரிவிக்கிறார். கல்வா எம்பெருமானே, இது என்ன கள்ளத்தனமப்பா, இது என்ன திருட்டுத்தனமான வியாபாரம், கிருத்திரிமமான வியாபாரம், ஏதோ புள்ள வரம் வேணும்னு நீ கேட்கிறேன்னு போறாய், ஆனா வழியில என்ன பண்ணினாய், உன்னை அறியாமல் உன்னுடைய பரத்வத்தை வெளியிட்டு விட்டாயே, அந்த பிசாசத்துக்கு நீ மோட்சத்தை கொடுத்தாயே எம்பெருமானே, அப்படி இருக்கச்சே புள்ள வரம் கேட்கணும்னு எங்கேயாவது உனக்கு அவசியமா, அவசியம் கிடையவே கிடையாது, அப்படி இருந்தாலும் நீ ஏன் ருத்ரனத்திலே போய் கேட்டாய். அந்த ருத்ரனே தெரிவிக்கிறான், தம் மந்தசே கில ததஷ்டவரம் ருணீஷே எம்பெருமானே, என்னைக்கோ ஒரு நாள் ருத்ரன் சொன்னான் கண்ணனை பார்த்து, கண்ணன் கைலாச யாத்திரையா போனான், ருத்ரன் இடத்துல பிள்ளை வரன் கேட்டான், கேட்ட காலத்திலே ருத்ரன் சிவன் தெரிவித்தான், எம்பெருமானே நான் தான் ஏதோ பைத்தியகாரத்தனமா இன்னைக்கோ ஒரு நாள் எம்பெருமானே நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம் கொடுக்கணும்னா, லோகத்தில் உனக்கு வரதன்னு பேர், எல்லாரும் வேண்டினவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறாய் நீ, காஞ்சிபுரத்திலே புனியுழி தமரர் பெருவிசம்பருளும் பேரொழாளன் எம்பெருமானாக வரதராஜனாக வரதன் என்கிற திருநாமத்தோடே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இப்படி வரதன்னு உனக்கு பேரு, லோகத்துல எனக்கு என்ன பிரசித்தி ஏற்படணும்னா எனக்கு வரத வரதன் என்று பெயர் ஏற்படணும். இன்னும் ருத்ரன் சிவன் எம்பெருமானிடத்திலே தெரிவித்தான், வரதனுக்கே வரம் கொடுக்கும்படியான பெருமை, இந்த வரதனுக்கே வரத்தை கொடுத்தான் ருத்ரன், சிவன் கொடுத்தான் என்று எனக்கு லோகத்திலே பிரசித்தி ஏற்பட வேண்டும் என்ன, நான் தான் ஏதோ பைத்தியகாரத்தனமா கேட்டேன், சரி கேட்டதுதான் கேட்டேன், நீ ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு சொன்னாய், அப்படின்னா நீ எப்பொழுது கேட்டு இருக்க வேணும், என்னிடத்திலே வந்து நீ சர்வஸ்மாத்பரனாக எழுந்தொழு இருக்கும் காலத்திலே, ஸ்ரீமன் நாராயணனாக எழுந்தொழு இருக்கும் காலத்திலே என்னிடத்திலே நீ வரத்தை கேட்டு இருந்தாயே ஆனால் எல்லோரும் என்னை கொண்டாடுவார்கள், எனக்கு பெருமை ஏற்பட்டிருக்கும், ஆனா நீ என்ன பண்ணினாய், இந்த லோகத்திலே கண்ணனாக பிறந்தாய், மனுஷ்ய பாவனைக்கு சேர காரியங்கள் பண்ணுகிறாய், அந்த மனுஷ்ய பாவனைக்கு சேர நீ வந்து என்னிடத்திலே வரத்தை கேட்டாயே ஆனால் யாராவது நம்புவார்களா, எனக்கு பெருமை ஏற்படுமா அப்படின்னு ருத்ரன் தெரிவித்தான் அக்காலத்திலே கண்ணபிரானை பார்த்து. இந்த சரித்திரத்தை தான் தெரிவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். இப்பொழுது தம் மந்தசே கில ததச்சவரம் ரிணீஷே கிரீடா விதிப்பத விலக்ஷண லக்ஷணஸ்தே எம்பெருமானே, இது என்ன விளையாட்டப்பா, முதல்ல அந்த ருத்ரனுக்கே ஏற்பட்ட ஆபத்தை போக்கினாய், கபாலமும் கையுமாக திரிந்தான், அந்த கபாலம் கீழே விழும்படியாக நீ அக்ஷயம் என்று எடுத்து தெளித்தாய், வேர்வை எடுத்து தெளித்தாய், அதற்கு நேரே நீ லோகத்தையெல்லாம் அளந்த காலத்திலே உன்னுடைய திருவடி தாமரைகளிலிருந்து பெருகின தீர்த்தத்தை அந்த ருத்ரன் தலையிலே தாங்கினான், அப்படிப்பட்டவனிடத்திலே நீ போய் பிள்ளைவரத்தை கேட்கிறாயே எம்பெருமானே, இது என்ன ஆச்சரியம் என்று 11வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். உன்னுடைய விளையாட்டிருக்கிறதே கிரீடா விதி பத விலக்ஷண லக்ஷணஸ்தே, மிகவும் அதி விலக்ஷணமாக இருக்கிறது என்று 11வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே 12வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் இந்த கிரீடா விதி இந்த விளையாட்டு இருக்கே அந்த விளையாட்டுக்கு மாயைன்னு சொல்லக்கூடிய பிரகிருத்தியை உறுதுணையாக கொண்டிருக்கிறான். கிரீடாவிதேகே பரிகரஸ்தவ யாதுமாயா சாமோகினி நகதமஸ்யது ஹந்த ஜந்தோஹோ ஹைமர்த்திய சிம்ம வபுஷஸ்தவதேஜசோம்சே சம்புர்பவன்யி ஷரப ஷலபோ பபூவா என்ன எம்பெருமான் இப்படி விளையாட்டா காரியம் பண்றானே, இதற்கு எதை உறுதுணையாக கொண்டிருக்கிறான் என்னால் மாயைன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி அதை சகாயமாக கொண்டிருக்கிறான், அதனால என்ன ஏற்படுறதுன்னா எல்லாரும் மயங்கி போறோம். யார் மயங்கி போறா, மனுஷர்கள் மயங்கி போவது இருக்கட்டும், தேவதைகள் மயங்கி போகிறார்கள், ருத்ரனே மயங்கி போகிறான், சிவனே மயங்கி போகிறான் என்று தெரிவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். எங்கே பார்க்கலாம்னா எம்பெருமான் நரசிம்மாவதாரம் பண்ணினான், நரசிம்மனாக அவதரித்த காலத்திலே ஹிரண்யகசிபுவை கிழித்து எறிந்தான், தன்னுடைய கூர்மையான நகங்களாலே கிழித்தெறிந்தான், ஆனா என்ன பண்ணாலும் கோபம் தணியவே இல்லை, எல்லாரும் நடுங்கி போனார்கள், காலத்திலே எல்லா தேவதைகளும் நடுங்கி போய் சம்ஹரிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறான் ருத்ரன் சிவன். அந்த சிவனிடத்திலே எல்லாரும் சகாயத்தை வேண்டினார்கள். இதான் எப்படியாவது காப்பாற்றணும், இந்த லோகமே அழிஞ்சிடும் போல் இருக்கு அப்படின்னு எல்லோரும் மயங்கி போனார்கள். எதனாலே மயங்கி போனார்கள், அந்த மாயைன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி அதை வைத்து எம்பெருமான் எல்லோரையும் மயங்கும்படியாக பண்ணினான். இவர்களெல்லாம் மயங்கி போறது இருக்கட்டும், ருத்ரனும் மயங்கி போனான். அவன் என்ன பண்ணினான்னா, நரசிம்மனை அழிப்பதற்காக அவன் ஷரப வடிவை எடுத்துக்கொண்டு வந்தான். ஷரபம்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு, விலங்குன்னு தெரிவிக்கிறார்கள், அதே போல பறவைன்னு தெரிவிக்கிறார்கள். அது சிம்ஹத்தை, அதாவது ஒரு சிங்கத்தை அடித்து வீட்டும்படியான சாமர்த்தியம் படைத்தது ஷரபம். எட்டு கால்கள், அதற்கு மேலே மேல் நோக்கி இருக்கக்கூடிய கண்கள், அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருக்குமா, அதற்கு மேலே அதி தீக்ஷ்ண நகம், நகங்களை எல்லாம் கொண்டது இந்த ஷரபம்னு சொல்லக்கூடிய பறவையோ விலங்கோ எதுவானா இருக்கட்டும், அது சிம்மத்தை அடித்து வீழ்த்தும்படியான சாமர்த்தியம் படைத்தது. இவனை என்ன பண்ணினான் ருத்ரன், என்னால் நரசிம்மனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஷரப வடிவை கொண்டு வந்தான். ஆனா எங்கேயாவது நரசிம்மனை வீழ்த்த முடியுமா, சாதாரண சிங்கம்னா பரவாயில்லை, எப்படிப்பட்ட சிங்கமாக இருக்கிறான்னா அதிவிருத்த அமர விக்ரம பிரதாபமான சிம்மமாக இருக்கிறான். அதிவிருத்த அமர விக்ரம பிரதாபைகி, இன்னும் முதல் ஸ்லோகத்திலே தெரிவித்தார் சுவாமி கூறத்தாழ்வான். அதிவிருத்த அமர விக்ரமம் என்ன சொன்னால், விக்ரமம் என்று சொன்னால் என்ன, பிரதாபம்னு சொன்னா என்ன, என்னால் விக்ரமம்னு சொன்னா சத்ரு சைன்யத்தில அதாவது விரோதியினுடைய ஒரு பெரிய படை, அந்த படைக்குள்ளே அனாயாசமாக அதாவது சுலபமாக பிரவேசிக்கும்படியான சாமர்த்தியத்துக்கு விக்ரமம் என்ற பெயர். பிரதாபம்னு சொன்னா உள்ளுக்குள்ள போய் தனக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் எதிரிக்கே அடி விழும்படியாக, எதிரியின் பேரிலேயே அம்பு பாயும்படியாக அவர்களையெல்லாம் அடித்து வீட்டும்படியான சாமர்த்தியத்துக்கு பிரதாபம் என்று பெயர். இந்த ரெண்டு யாருக்கு இருந்தது என்னால், எம்பெருமானிடத்திலே இருந்தது, நரசிம்மனாக இருந்தான். அதனாலே ஷரப வடிவு கொண்டு வந்த ருத்ரன் ஷலபனாக ஆனான். ஷலபம்னா விட்டில் பூச்சி, ஃபயர் ஃபிளைன்னு சொல்றோமே, விட்டில் பூச்சி என்ன பண்றது, நெருப்பில் போய் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு விடுகிறது. அதே போல ஷரப வடிவை கொண்டு வந்தான் ருத்ரன், ஷலபனாக ஆனான்னு தெரிவிக்கிறார் இந்த பனிரெண்டாவது ஸ்லோகத்தில். தேறின அர்த்தம் என்ன, ஏனால் எம்பெருமான் இப்படி பல பல விளையாட்டுகளை பண்ணுகிறான், இதற்கெல்லாம் எதை உறுதுணையாக கொண்டிருக்கிறான் என்னால், மாயை என்று சொல்லக்கூடிய பிரகிருதியை அவன் உறுதுணையாக கொண்டிருக்கிறான் என்று பனிரெண்டாவது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இதை மேலேயும் விவரித்து காட்டுகிறார் பதிமூணாவது ஸ்லோகத்தில். பதிமூணாவது ஸ்லோகத்தில ரெண்டு விருத்தாந்தங்களை தெரிவிக்கிறார். யஸ்யாத்மதாம் திரிபுரபங்க விதாவதாஸ்துவம் த்வச்சக்தி தேஜிதசரோ விஜயீச்சயோ பூத் தக்ஷக்ரத உதுகிலதேன வினிர்ஜிதஸ்துவம் யுக்தோ விதேய விசேஷுகி காமச்சாரஹா. என்ன எம்பெருமான் அவன் பண்ணின காரியம் என்ன, அதை தெரிவிக்கிறார். யஸ்யாத்மதாம் திரிபுரபங்க விதாவதாஸ்துவம், ருத்ரன் திரிபுர தகனம் பண்ணினான், மூணு பட்டணங்களை அழித்தான். பேர்பட்ட மூணு பட்டணங்கள், காலத்தில் தாரகாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனுக்கு மூணு புதல்வர்கள், மூணு புத்திரர்கள், மூணு பசங்கள் இருந்தா, தாரகாட்சன், வித்யுன்மாலி, கமலாட்சன் சொல்லக்கூடிய மூணு பேர். பிரம்மாவை நோக்கி தபஸெல்லாம் பண்ணினா கோரமான தவம் ஏத்தினார்கள், அதனாலே அவர்களுக்கு பலனாக மூணு பட்டணங்கள் கிடைத்தன. மூணு நகரங்கள், மூணு பட்டணங்கள். எப்பேற்பட்ட மூணு பட்டணங்கள்னா, மூன்று பறக்கும் பட்டணங்கள். நம்மால யோஜனை பண்ணி பார்க்கவே முடியாது, நகரங்கள்லாம் ஒரு இடத்துல அப்படியே இருக்கு. எங்கேயாவது நகரங்கள்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கிறதோ, கிடையவே கிடையாது. ஆனா இவர்களுக்கு மூணு பட்டணங்கள் கிடைத்தனவே, மூணு நகரங்கள். அவைகள் எப்படிப்பட்டவைகள்னா, எல்லாம் பறக்கும் பட்டணங்கள். அந்த பட்டணங்கள்லாம் ஆகாச மார்க்கமாக அதாவது வானத்திலே எல்லாம் பறக்கின்றன. இவர்கள் என்ன பண்ணினார்கள் என்னால், மூணு பட்டணங்களையும் பெற்றவர்கள் ஆகாச மார்க்கமாக பறந்து போய் எந்த நகரத்தை அழிக்கணும்னு தோன்றதோ அந்த நகரத்தின் மேலே அப்படியே உட்காரும். உட்கார்ந்தா என்ன ஆகும்னா, கீழே இருக்கக்கூடிய நகரமானது அப்படியே அழிந்து போயிடும். இப்படி லோகத்திலே இவர்கள் பல பல ஹிம்சைகளை பண்ணினார்கள், எல்லோரையும் அழித்தார்கள். தேவதைகள்லாம் போனான் ருத்ரனிடத்துல போய், ஒன்னு அழுதா இதான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ருத்ரனிடத்திலே சிவபிரானிடத்திலே பிரார்த்தித்தார்கள். ருத்ரனும் ஒரு தேரை எடுத்து கொண்டான். எது தேராக அமைந்ததுன்னா, இந்த பூமி இருக்கே இந்த பூமியே தேராக அமைந்தது. அதற்கு மேலே சந்திர சூரியர்கள், தேருக்கு சக்கரங்கள் வேண்டாமா, இந்த சந்திர சூரியர்கள் ரெண்டு பேரும் தேருக்கு சக்கரங்களாக அமைந்தார்கள். அதற்கு மேலே நாலு குதிரைகள், நான்கு வேதங்கள், நான்கு குதிரைகளாக தேருக்கு அமைந்தன. அதற்கு மேலே தேர ஓட்டக்கூடிய சாரதி தேரோட்டியாருன்னா பிரம்மாவே தேரோட்டியாக ஆனார். அதற்கு மேலே சுமேரு பர்வதமே வில்லாக அமைந்தது. ஆதிசேஷனே வில் ஞானியாக ஆனான். எம்பெருமான் விசேஷ சக்தியோடே கொண்டு அம்பாக எழுந்தருளியிருந்தான். அக்காலத்திலே குழல் நிறவண்ணனின் கூறு கொண்ட தழல் நிறவண்ணன் நகரம் விழா நனிமல சில வளைவு செய்து அங்கழல் நிற அம்பது வானவனே என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே. அப்படி தேரை எடுத்துக்கொண்டான், தேரிலே ஏறினான் ருத்ரன். எம்பெருமான் விசேஷ சக்தி கொண்டு சுமேரு பர்வதம், அதாவது பெரிய மலை இருக்கே மேருன்னு சொல்லக்கூடிய பர்வதம் மலை, அந்த மலையே வில்லாக அமைந்தது. அந்த வில்லிலேயும் விசேஷ சக்தி கொண்டு எம்பெருமான் எழுந்தவள் இருந்தான். மூணு பட்டணங்களையும் அடித்தான் ருத்ரன். அதைத்தான் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி கூறத்தார். யஸ்யாத்மதாம் திரிபுரபங்க விதாவதாஸ்தம், மூணு பட்டணங்களையும் அழித்தான் ருத்ரன். தத் சக்தி தேஜித சரோ விஜயீச்சயோபூத், எதை கொண்டு அழித்தான்? என்னால் எம்பெருமானே ஸ்ரீ மகாவிஷ்ணுவே பெருமானை பார்த்து சொல்றார் சுவாமி கூறத்தாழ்வான், நீ விசேஷ சக்தி கொண்டு எழுந்தருள் இருந்தாய், அதனாலத்தான் ருத்ரனாலே அழிக்க முடிந்தது. ஏன்னா தனியாக இருந்தா ஒரு நாளும் சுமேரு பர்வதம் அது வில்லாக அமைந்தது என்று சொன்னால் அந்த வில்லை எடுத்து நான் ஏற்ற முடியுமோ? ஒரு நாளும் நான் ஏற்றவே முடியாது. எம்பெருமானே நீ விசேஷ சக்தி கொண்டு எழுந்தருள் இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணிருக்கும்னா ருத்ரனுடைய தலையே அறுத்து கொண்டு போயிருக்கும் அந்த சுமேரு பர்வத்தமாகிற வில்லானது. நீ எழுந்தருள் இருந்தாய், அதனாலே அவன் மூணு பட்டணங்களையும் சுலபமாக அழித்தான். அவனுக்கு திரிபுர தகனம் பண்ணினான் புராரி என்று பெயர் ஏற்பட்டது, பிரசித்தமான பெயர் ஏற்பட்டது என்று தெரிவித்தார் ஒரு சரித்திரத்தை. நக்ஷக்ரதௌது கிளதேன விமிர்ஜிதஸ்தம், மற்றொரு பக்கத்திலே என்ன நடந்தது என்னால் மற்றொரு பக்கத்திலே தக்ஷ பிரஜாபதி பெரிய யாகம் பண்ணினார். தக்ஷ பிரஜாபதி என்று சொல்லக்கூடியவர் பிரம்மாவினுடைய மானசபுத்திரர். அவருக்கு பதினாறு பெண்கள் அக்காலத்திலே பிறந்திருந்தார்கள். அதுல கடைசி பெண் தாக்ஷாயணி என்று சொல்லக்கூடிய பார்வதி, அந்த பார்வதியை ருத்ரனுக்கு சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தக்ஷ பிரஜாபதி. அதனால இந்த தக்ஷ பிரஜாபதி ருத்ரனுக்கு சிவனுக்கு மாமனார், மாப்பிள்ளை. இது நடந்தது. கொஞ்ச நாள் கழிந்த பிற்பாடு ஒரு பெரிய யாகம் நடந்தது. அந்த யாகத்திலே பிரம்மா வந்திருக்கார், ருத்ரன் சிவன் வந்திருக்கான், அதே போல அநேகம் தேவதைகள்லாம் வந்திருக்கார், யாரோ ஒருத்தர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகத்துக்கு தக்ஷ பிரஜாபதியும் வந்து சேர்ந்தார், அதாவது ருத்ரனுடைய மாமனார். ருத்ரன் மாப்பிள்ளையா இருக்கான், சிவன் மாப்பிள்ளையா இருக்கான். வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும், என்னால் எழுந்திருந்து அவரை கீழே விழுந்து சேவித்திருக்கணும். எதனாலே? என்னால் மாமனார், அந்த மாமனார் ஆச்சாரியஸ்தானம் என்று நம்முடைய பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய மாமனாரை விழுந்து கிடந்து சேவித்திருக்கணும் ருத்ரன், ஆனா எழுந்திருக்கவே இல்லை, குசல பிரஷ்னம் பண்ணல. அதனால மிகுந்த கோபம் ஏற்பட்டது தக்ஷ பிரஜாபதிக்கு. சபித்தார் அக்காலத்திலே, சாபம் கொடுத்தார் ருத்ரனுக்கு யாகத்திலே ஹவிர்பாகம் இல்லாமல் போகட்டும், அன்னம் இல்லாமல் போகட்டும், சாபம் கொடுத்த எல்லாரும் கலைந்து போனான். கொஞ்ச நாள் கழிந்த பிற்பாடு அந்த தக்ஷ பிரஜாபதியே ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டான். அந்த யாகத்துக்கு ருத்ரனை அழைக்கவே இல்லை, கூப்பிடல, மாப்பிள்ளைய கூப்பிடல. பொண்ணாக இருக்கக்கூடிய தாக்ஷாயணி பார்வதி, அவளுக்கு என்னதான் இருந்தாலும் தகாப்பனார் யாகம் பண்றாருன்னு சொன்னா அதை பார்க்க வேண்டாமா, போக வேண்டாமா அப்படின்னு ஆசை ஏற்பட்டது. ருத்ரனை எவ்வளோ வற்புறுத்தினாள், யாகத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, ஹோமத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, வாரும் போகலாம் இன்னும் ருத்ரன் இடத்திலே சிவனிடத்திலே தெரிவித்தாள் தாக்ஷாயணி. ஆனா ருத்ரன் சொன்னான், அதெல்லாம் ஒரு நாளும் போகவே கூடாது, நீயும் அங்க போகாதே, போனா உனக்கு கட்டாயம் அவமானம்தான் ஏற்படும், நீ பொறுத்து கொண்டு இருக்க மாட்டாய் என்ன எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை. அம்மாவாத்துக்கு போறது அப்பாவாத்துக்கு போறதுன்னா பெண்கள் கேட்க மாட்டார்கள் என்ன, நான் யாருடைய சரித்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம், என்னால் தாக்ஷாயினுடைய பார்வதியினுடைய சரித்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று நம்முடைய பூர்வர்கள் ரசமாக தெரிவிக்கிறார்கள். அவள் புறப்பட்டாள், ருத்ரன் சிவன் பார்த்தான், சரி இவள போகக்கூடாதுன்னு தடுத்தா இங்கேயே அழுது பிராணனை விடுவள், அங்க போனாலும் இவளுக்கு அவமானம் ஏற்படும், அதனாலே பிராணன் போகும், எப்படியா இருந்தாலும் இவளுக்கு பிராணன் போக போகிறது, இதை தடுக்க முடியாது அப்படின்னு ருத்ரன் நினைத்து பேசாமல் வாய்மூடி மௌனமாக இருந்தான். தாக்ஷாயணி நேராக பார்வதி இந்த தக்ஷனுடைய யாகத்துக்கு, அப்பாவினுடைய யாகத்துக்கு வந்து சேர்ந்தாள். தக்ஷ பிரஜாபதி ஒரு வார்த்தை வந்தாயோன்னு கேட்கல, குசல பிரஷ்னம் பண்ணவில்லை, எப்படி இருக்காயின்னு கேட்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, மாப்பிள்ளையான ருத்ரன் சிவன் ஆனது பலவாறாக நிந்தித்தான் இந்த தக்ஷ பிரஜாபதி. இதனாலே மிகுந்த வருத்தம் கோபம் ஏற்பட்டது தாட்சாயணிக்கு. பார்வதிக்கு தனியா ஒரு இடத்துக்கு போனாள், தன்னுடைய யோக பலத்தால என்ன பண்ணினாள், என்னால் ஒரு தீயை மூட்டி அதுல அக்னி பிரவேசம் பண்ணினா, தன்னுடைய உயிரை விட்டாள். இந்த சரித்திரத்தை இந்த செய்தியை கேள்விப்பட்டான் அக்காலத்திலே ருத்ரன். ரொம்ப கோபம் ஏற்பட்டது. தன்னுடைய ஜட்டாமுடியிலே ஒரு முடிய கீழே ஓங்கி அரைந்தா, அதிலிருந்து ஒரு பெரிய உருவம் கிளம்பித்து, வீரபத்ரன் சொல்லக்கூடிய உருவம் கிளம்பித்து, அந்த வீரபத்ரன் பிரபு உத்தரவிட வேண்டும், கட்டளையிட வேண்டும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, நீ போய் அந்த தக்ஷனுடைய யாகத்தை சின்னாபின்னப்படுத்த வேண்டும், நல்லா அழிக்கணும் என்று தெரிவிக்க, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நேர புறப்பட்டான் வீரபத்ரன். பின்னாலேயே ருத்ரனும் வந்தான். எல்லாரையும் யாகத்துல எத்தனையோ பேர் கூடியிருக்கிறார்களே, எல்லோரையும் அழித்தார்கள் அக்காலத்திலே. சுவாகாரங்கள் எல்லாம் ஆகாகாரங்கள் ஆகின. சுவாகா சுவாகான்னு யாகத்துல சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் ஆஹா என்ன வருத்தத்தோடைய காலத்திலே எல்லாரும் எங்க பார்த்தாலும் ஒரே அமளி துமளி, என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாரும் மிரண்டு ஓடி போனார்கள். கடைசியில தக்ஷனையும் அழித்தான் யாகத்திலே. என்ன சரித்திரம் காட்டப்படுகிறது, புராணங்களிலே இந்த சரித்திரம் காட்டப்படுகிறது. அதைத்தான் இவ்விடத்திலே சுவாமி குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். தக்ஷக்ரதௌது கிளதேன வினிர்ஜிதஸ்துவம் யுக்தோ விதேய விஷயேஷு காமசாரஹா. முதல்ல ஒரு சரித்திரம் நடந்தது, அதை தெரிவித்தார். அதாவது மூணு பட்டணங்களையும் அழித்தான் ருத்ரன். அதற்கு யார் உறுதுணையாக இருந்தான்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு உறுதுணையாக இருந்தான். அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தக்ஷனுடைய யாகத்திலே ருத்ரனாலே ஜெயிக்கப்பட்டான் என்று தெரிவிக்கிறார் சுவாமி குரத்தாழ்வு. நமக்கு சந்தேகம் ஏற்படுறது. தக்ஷனுடைய யாகத்திலே தக்ஷனுடைய வேள்வியை அழித்தான், யாகத்தை அழித்தான், தக்ஷனை கொன்றான். அப்படி இருக்கச்சே தக்ஷனுக்குத்தானே பராஜயம் ஏற்பட்டது, தோல்வி ஏற்பட்டது. அப்படி இருக்கச்சே ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு பராஜயம் ஏற்பட்டதுன்னு தெரிவிக்கிறாரே சுவாமி குரத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்திலே. இது எப்படி பொருந்தும் என்று கேட்டால், உண்மையிலேயே யாகமானது அழிக்கப்பட்டதுன்னு சொன்னா யாருக்கு பராஜயம் என்னால், ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்குத்தான் பராஜயம். எதனால் என்ன, அவன்தான் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான், ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அறிவரைகளாய் நான்முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருமொழியிலே வேள்வி யாகமா யார் இருக்கான்னா, யஜ்யோ வை விஷ்ணுன்னு எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் யஜ்யமாக இருக்கிறான், யாகமாக இருக்கிறான். யாகம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னா யாருக்கு பராஜயம்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் பராஜயம். இந்த ஸ்ரீமன் நாராயணனை வீழ்த்தினான காலத்திலே ருத்ரன் என்று தெரிவிக்கிறார். யுக்தோவிதேய விஷயேஷு காமசாரஹா. எம்பெருமானே இப்படி நீ பண்ணினாயே, உங்களுடைய விளையாட்டு இருக்கிறது மிகவும் வினோதமாக இருக்கிறது, எதனாலே நீ இப்படி பண்ணினாய் என்னால், உனக்கு வசப்பட்டவர்களிடத்துல நீ எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ள, உனக்கு வசப்பட்டுக்கான் தகப்பனா இருக்கார், அப்பா இருக்கார். அப்பா ஒரு நாள் தன்னுடைய பையனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற, இன்னொரு நாள் முதுகுல ஓங்கி அடிக்கிற, யாராவது கேட்க முடியுமோ, யாரும் கேட்கவே முடியாது. அதனால என்ன, அந்த பிள்ளை இந்த தகப்பனாருக்கு வசப்பட்டிருக்கிறான், அப்பாவுக்கு வசப்பட்டிருக்கிறான். அதே போலத்தான் தகப்பனார் ஸ்தானத்திலே இருக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ருத்ரன் அவனோ பிள்ளையாக இருக்கிறான், பேரனாக இருக்கிறான். அதனாலே விதேய விஷயங்களிலே தனக்கு வசப்பட்டவர்களிடத்திலே நீ எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்கிற அர்த்தத்தை வெளியிட்டார் 13வது ஸ்லோகத்திலே. அதற்கு மேல 14வது ஸ்லோகத்திலே பார்த்தார் சுவாமி குரத்தாழ்வு. இப்படி ருத்ரனை பத்தி நிறைய சரித்திரங்கள் தெரிவித்தோம், சிவனுக்கும் எம்பெருமானுக்கும் இடையே நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் சொன்னோம். இதனால சில பேருக்கு மனசுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும், என்னடா அது ருத்ரனுக்கு பாரண்யம் சொல்லும்படியாக இந்த சரித்திரங்கள்லாம் இருக்கே, அதாவது எம்பெருமான காட்டிலும் ருத்ரன் பெரியவன் என்ன சொல்லும்படியாக இருக்கிறதே என்ன, எத்தனையோ பேருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும், அந்த பேயர்கள் எல்லாம் தெளிகட்டும் என்பதற்காக 14வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் முக்த சிசுகு வடதலே சயிதோதி தன்வா தன்வா ஜகந்தி விபுருஷே தபிகாசமேசா. என்ன ஒரு பவனான ஆழந்தளிர்களே சயனித்தான், பவனான ஆழந்தளிரிலே முகிழ் விரியாத ஆழந்தளிரிலே கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய குடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. என்ன எல்லா லோகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டான். அப்பொழுது ஒருத்தர் பாக்கி விடாமல் எல்லோரும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே போனார்கள். யாரு ருத்ரன் பாக்கி இருந்தானா, பிரம்மா பாக்கி இருந்தாரா? யாரும் பாக்கியே கிடையாது, மீதமே கிடையாது. அவனாலே உண்டு உமிழாத எச்சில் தேவர்களே கிடையாது. அன் எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டுமிந்த எச்சில் தேவர் தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியில. அதனாலே தேரின அர்த்தம் என்ன என்னால், எம்பெருமான் பிரடைய காலத்திலே எல்லா லோகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டானே, அப்பொழுது எல்லா தேவதைகளும் உட்பட ருத்ரன் உட்பட பிரம்மா உட்பட எல்லோரும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தார்கள். அதனாலே இதுல இருந்தே நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் யார் பெரியவன் என்ன, எம்பெருமான் தான் அறப்பெரியவன் என்கிற அர்த்தத்தை வெளியிட்டார் 14வது ஸ்லோகத்திலே. அதற்கு மேலே 15வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமான் பிரம்ம ருத்ரர்கள் இடையிலே எண்ணப்படுவனாக இருக்கிறான். அதற்கு மேலே அவன்தான் இந்த லோகத்திலே ராமனாகவும் கண்ணனாகவும் அதே போல உபேந்திரனாகவும் அதாவது இந்திரனுக்கு தம்பியாகவும் வாமனாகவும் வந்து பிறந்தான் என்று 15வது ஸ்லோகத்திலே தெரிவித்து 16வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் வாமனாவதாரம் பண்ணினான், வாமனாக பிறந்தான். பிறந்ததற்கு காரணம் என்ன, துவன் நிர்மிதா ஜடரகாச்ச தவத்ரிலோகி கிம் பிக்ஷணாதியமிருத்தே பவதா துராபா மத்தியே கதா து நவிச்சக்கரமிஷே ஜகச்சே துவத்விக்ரமை கதமிவ ஸ்ருதிரஞ்சிதா சாத். என்ன, லோகத்திலே வாமனாக பிறந்ததற்கே காரணம் என்ன என்னால், வேதம் அழகு பெற வேண்டும். ஏன்னா ஒரு நாளும் வேதத்துக்கு அழகே ஏற்பட்டிருக்காது. வேதம் எத்தனையோ வேண்டாத விஷயங்கள்லாம் பேசி என்ன ஆயிடுதுன்னா எச்சில் வாயா ஆயிடுது, புழுதி படிந்து விட்டது அந்த வேதத்திலே. அந்த வேதமானது எப்படி தூய்மையை பெற்றது என்னால், இந்த விற்த்தாந்தத்தை பேசி திரீணிபதா விசக்கிரமே விஷ்ணு கோபாதாபியா என்ன, எம்பெருமான் வாமனாக திருவதாரம் பண்ணி திருவிக்ரம அபதானத்தை பண்ணினானே, அந்த அபதானத்தை பேசி வேதமானது அழகு பெறுகிறது. அதற்காகத்தான் எம்பெருமான் இந்த லோகத்திலே வாமனாக பிறந்து திருவிக்ரம அபதானம் பண்ணினான். சுவாமி நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியிலே கேள்வி கேட்டார், சீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர்வாமன் ஆகாக்கால் பேராளா மாறுபாரப் புல்கினி உண்டு விழுந்த பூமி நீர் எப்பரிதே சொல்லு நீயாமறிய சூந்து என்று கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டுட்டு அதை விட்டுடர். அதற்கு சமாதானமாக இந்த ஸ்லோகத்தை எருளி செய்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்தில். அதற்கு மேலே 17வது ஸ்லோகம் தொடங்கி 33வது ஸ்லோகம் ஈராக ராமாவதாரத்திலே பல பல விற்த்தாந்தங்களை தெரிவிக்கிறார். அதற்கு மேலே 34வது ஸ்லோகம் தொடங்கி 58வது ஸ்லோகம் ஈராக கிருஷ்ணாவதாரத்திலே பல பல விற்த்தாந்தங்களை தெரிவிக்கிறார். 59வது ஸ்லோகம் தொடங்கி 61வது ஸ்லோகம் ஈராக தம்முடைய நைச்சத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி சுவாமி கூறத்தாழ்வான் இந்த ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறார். இல்ல சுருக்கமாக தெரிவிக்கப்பட வேண்டிய அர்த்தங்களை அடுத்த பகுதியிலே நாம் அனுபவிக்கலாம்.